بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்து புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனே நம் அனைவரையும் இவ்வுலகிலே படைத்து முஸ்லிம்களாக வாழச் செய்தான். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அன்னல் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. அவர்கள் அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்கத்தை அகில உலக மக்களுக்கும் தெளிவான முறையிலே முழுமையாக எடுத்துரைத்து விட்டார்கள். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து வந்த சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினத்தில் அல்லாஹினுடைய மார்க்கத்தில் மார்க்கத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இவ்வுலகிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணற்ற படைப்புகளை படைத்திருந்தாலும் மனிதர்களாகிய நமக்குத்தான் பல்வேறு சிறப்புகளை வழங்கியிருக்கின்றான். கண்ணியத்தை அல்லாஹ் இந்த மனித இனத்திற்கு வழங்கியிருக்கின்றான். சூரத்து பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அல்லாஹ் அழகான முறையிலே எடுத்து கூறுகின்றான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கின்றோம். குரானிலே பார்த்தோம் என்று சொன்னால் மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வானவர்கள் கண்ணியமிக்கவர்கள் என்று கூறுகின்றான். கிராமன் காத்திவின், கண்ணியமிக்க எழுத்தாளர்கள், அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள் என்று மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த மனித இனத்தை பற்றி சொல்லும் பொழுதும் அல்லாஹ் கூறுகின்றான், நாம் இந்த மனிதனுக்கு மனித இனத்திற்கு கண்ணியத்தை வழங்கி இருக்கின்றோம். எதற்காக அல்லாஹ் மனித இனத்திற்கு கண்ணியத்தை வழங்கி இருக்கின்றான் என்று பார்க்கும் பொழுது, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக, ஒரு இனமாக இது இருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ் கண்ணியத்தை வழங்கி இருக்கின்றான். மற்ற படைப்புகளும் அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்டுத்தான் இருக்கின்றன. ஆனால் மற்ற படைப்புகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவைகளுக்கு அல்லாஹ் சுதந்திரத்தை வழங்கவில்லை. விரும்பினால் நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், இல்லை என்றால் கட்டுப்பட வேண்டாம் என்பது அல்ல. ஆனால் மனித இனத்திற்கு அல்லாஹ் சுதந்திரத்தை வழங்கி இருக்கின்றான். வஹதைனாஹும் நஜதைன், மனிதனுக்கு நாம் இரண்டு வழிகளையும் காண்பித்து விட்டோம். எது நல்ல வழி, எது தீய வழி என்ற இரண்டு வழிகளையும் நாம் காண்பித்து விட்டோம். ஃபமன்கான ஃபல்யுமின் விரும்புபவர் இதனை ஏற்றுக்கொள்ளட்டும், நம்பிக்கை கொள்ளட்டும், விரும்புபவர் இதனை நிராகரித்துக் கொள்ளட்டும் என்ற ஒரு சுதந்திரத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அதேபோன்று 76வது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், ஹல் அதா அலல் இன்னா கலக்னல் இன்சான மின்னுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நபுத்தலி ஃபஜஅல்நாஹு சமீஅன் பஸீரா. நாம் மனிதனை கலப்பான விந்து துளியிலிருந்து படைத்தோம். ஆண் மற்றும் பெண்ணினுடைய கலப்பான விந்திலிருந்து படைத்திருக்கின்றோம். எதற்காக? அவனை சோதிப்பதற்காக. நபுத்தலி, நாம் அவனை சோதிப்பதற்காக. ஒன்று, அவன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கட்டும், இல்லை என்றால் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கட்டும். ஆக இந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த இரண்டு பண்புகளையும் கொடுத்து, ஒரு சுதந்திரத்தை கொடுத்து, நேரான வழியை மனிதன் தேர்ந்தெடுத்து அந்த நேரான வழியிலே செல்லும் பொழுது அல்லாஹ் அவனை கண்ணியமிக்கவனாக ஆக்குகின்றான். பொதுவாகவே மனிதனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான். ஆனால் மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய கண்ணியம் என்பது எப்பொழுது சென்றுவிடும்? அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், சும்மா ரததுநாஹு அஸ்ஃபல சாஃபிலின், பிறகு நாம் அவனை கீழ் நிலையிலே ஆக்கிவிட்டோம். லக்கத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், மனிதனை நாம் மிக அழகிய வடிவிலே படைத்திருக்கின்றோம். அவன் அல்லாஹ்விற்கு மாறு செய்வதன் காரணமாக அவனை கீழ்நிலையிலே நாம் ஆக்கிவிட்டோம். எந்த அளவிற்கு கீழ்நிலை? அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். உலாய்க்கல் அன்னாம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். பல்லுகும் அதல், இல்லை இல்லை, அதைவிடவும் அவர்கள் கேவலமானவர்கள், கேடுகெட்டவர்கள், வழிகெட்டவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எப்பொழுது ஒரு அடியான், ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதை விட்டு விடுகின்றானோ, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திலே தன்னுடைய அடி வாழ்வை கழிப்பதற்கான அடிப்படையை விட்டு விடுகின்றானோ, அப்பொழுது அவன் கால்நடைகளை விட கேவலமானவனாக, கண்ணியமிக்க நிலையிலிருந்து இழிவான நிலைக்கு வந்து கால்நடையிலிருந்து கேவலமானவனாக அவன் ஆகிவிடுகின்றான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றான். சகோதர சகோதரிகளே, ஆக கண்ணியமிக்கவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கின்றான் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஒரு முஸ்லிமாக, ஒரு முஃமினாக வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெள்ள தெளிவான முறையிலே எடுத்துச் சொல்லுகின்றன. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே 41வது அத்தியாயம் சூரத்து ஹாமீம் அஸ்ஸஜிதா 33வது வசனத்தை ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதிலே கூறுகின்றான், வமன் அஹ்ஸனு கவுலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், யார் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து, வ அமில ஸாலிஹன், இன்னும் நல்ல செயல்களையும் செய்து, வக்கால இன்னனி மினல் முஸ்லிமீன், அவன் தன்னை முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றானோ அவனை விட சொல்லால் சிறந்தவன் யார் என்பதை அல்லாஹ் கேட்கின்றான். இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று விஷயங்களை நமக்கு எடுத்து கூறுகின்றான். என்னென்ன விஷயங்கள்? முதலாவது, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். இரண்டாவது, தானும் நல்ல அமல்களை செய்ய வேண்டும். மூன்றாவது, தன்னை ஒரு முஸ்லிமாக அவன் அடையாளம் காட்ட வேண்டும். இந்த மூன்று விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வசனத்திலே அழகான முறையில் எடுத்து சொல்லுகின்றான். முதலாவது, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது. இது யார் மீது கடமை? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது என்பது யார் மீது கடமை? 12வது அத்தியாயம் சூரத்து யூசுப் 108வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், குல் ஹாதிஹி சபீலி, நபியனீர் கூறுவீராக, இது என்னுடைய பாதையாகும். அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நான் அழைக்கின்றேன். அலா பசீரத்தின், தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து கொண்டு, அனவமனித்தபனி, நானும் என்னை பின்பற்றக்கூடிய மக்களும். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வது என்பது, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது என்பது யார் யார் மீதெல்லாம் கடமை என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே கூறுகின்றான், முதலாவது அல்லாஹ்வினுடைய தூதரின் கடமை, இரண்டாவது யாரெல்லாம் அந்த தூதரை பின்பற்றுகின்றார்களோ அவர்களின் மீது கடமை. கொல் நபியினர் கூறுவீராக, ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய பாதை, இஸ்லாம் தான் என்னுடைய பாதை, இஸ்லாம் அல்லாது வேறு எதுவும் என்னுடைய பாதை இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ முஸ்லிம்கள் எம்மதமும் சம்மதம், எல்லா மதங்களும் நல்லதைத்தான் சொல்லுகின்றன, எல்லா இடத்திலும் நன்மைகள் இருக்கின்றன, நன்மைகள் எங்கிருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்ற கொள்கையையும் சித்தாந்தத்தையும் எத்தனையோ முஸ்லிம்கள் சரி என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு முஸ்லிமாக நாம் எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும்? நாம் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி நம்மிடத்திலே ஈமானுடைய உறுதி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே எடுத்து கூறுகின்றான். நபியினர் கூறுவீராக, ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய பாதை, இந்த மார்க்கம் தான் என்னுடைய பாதை, இந்த மார்க்கம் மட்டும்தான் சரியானது. நாம் பிற மக்களை அரவணைத்து செல்வது, பிற மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்வது என்பது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒன்று. ஆனால் கொள்கை என்று வரும் பொழுது எந்த கொள்கை சரியானது என்பதை மனிதன் ஆய்வு செய்ய வேண்டும். இறைவனால் காட்டப்பட்ட இந்த கொள்கைதான் சரியானது என்பதை மனிதன் தன்னுடைய வாழ்விலே நம்பிக்கை கொண்டு பின்பற்ற வேண்டும் என்பதையும் இஸ்லாம் கற்றுத்தருகின்றது. ஆகவேதான் அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டது இல்லை என்பதையும் அல்லாஹ் கூறுகின்றான். இரண்டாவது 3வது அத்தியாயம் 85வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், யார் இஸ்லாம் அல்லாத வேறு ஒரு வழிமுறையை பின்பற்றுகின்றானோ, ஃபலன் யுக்பல மின்ஹு, அவனிடமிருந்த அல்லாஹ் அதனை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான். வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன், அவன் மறுமையில் நஷ்டவாளிகளில் ஒருவனாக ஆகிவிடுவான் என்று கூறுகின்றான். இன்று நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் பல்வேறு பிரச்சனைகள் வருகின்றன. அதிலே ஒரு பிரச்சனை என்ன? முஸ்லிம்கள் தங்களுடைய மதத்தை மட்டும்தான் உண்மை என்று நம்புகின்றார்கள், மற்ற மதங்களை இழிவுபடுத்துகின்றார்கள். சமீபத்திலே நம்முடைய இந்தியாவின் மிகச்சிறந்த அழைப்பாளர், மிகப்பெரிய அழைப்பாளர் சகோதரர் ஜாக்கிர் நாயக் அவர்களை பற்றிய பல்வேறு செய்திகள் வரும் பொழுது கூட பல பத்திரிகைகளிலே அவரை பற்றி வந்த செய்தி என்ன? இவர் இஸ்லாமை மட்டும்தான் உண்மையானது சரியானது என்று சொல்லி மற்ற மதங்களை இழிவுபடுத்துகின்றார். அல்லாஹ் எதை சொல்லுகின்றானோ அதைத்தான் நாம் மக்களுக்கு சொல்ல முடியும். அதைத்தான் மக்களுக்கு சொல்ல வேண்டும். மக்களை திருப்திப்படுத்துவதற்காக, மக்களுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக, அவர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லாத ஒன்றை நம்மால் சொல்ல முடியாது. ஆக இஸ்லாம் என்பது அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட மார்க்கம், இது உண்மையான மார்க்கம், இது மட்டுமே சத்திய மார்க்கம் என்பதை அல்லாஹ் இங்கே எடுத்து கூறுகின்றான். அதற்காக மற்ற மதங்களை இழிவாக கருதலாமா? இழிவாக கருதக்கூடாது. மற்றவர்களுடைய கொள்கையை இழிவாக நினைக்கலாமா? பிறருடைய கொள்கைகளை நாம் இழிவாக நினைக்க கூடாது என்பதையும் இஸ்லாம் சொல்லுகின்றது. ولا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله عدوا بغير علم. ஆறாவது அத்தியாயம் சூரத்துல் அன்ஆமிலே அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கும் பொழுது அவர்களுடைய தெய்வங்களை நீங்கள் திட்டாதீர்கள், ஏசாதீர்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வை அறியாமையின் காரணமாக அவர்கள் திட்ட ஆரம்பிப்பார்கள், ஏச ஆரம்பிப்பார்கள். ஆக அல்லாஹு தஆலா அவர்களுடைய நம்பிக்கையையோ அல்லது அவர்களுடைய கடவுள்களையோ அல்லது அவர்களுடைய மதங்களையோ இழிவுபடுத்துமாறு ஒருபோதும் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை தெளிவான முறையிலே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிடுகின்றான். இதுதான் என்னுடைய நேரான பாதை. அதுஉ இலல்லாஹ், அந்த பாதையிலே அல்லாஹ்வின் பக்கம் நான் உங்களை அழைக்கின்றேன். யார் சொல்வது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நான் உங்களை அழைக்கின்றேன். மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை என்பதை அல்லாஹ் அடுத்து கூறுகின்றான். அலா பஸீரத்தின், தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து கொண்டு, நானும் வமனி தபானி, என்னை பின்பற்றக்கூடிய மக்களும். இங்கே இருக்கக்கூடிய நாம், உலகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமை கேட்டாலும் நீங்கள் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுகின்றீர்களா இல்லையா என்று கேட்டால் எல்லோரும் சொல்லுவார்கள், ஆம் பின்பற்றுகின்றோம். பின்பற்றுவதிலே சிறிது முன்பின்னாக இருக்கலாம், பின்பற்றுவதில் சிலர் கூடுதலாக பின்பற்றலாம், சிலர் குறைவாக பின்பற்றலாம். ஆனால் எந்த ஒரு முஸ்லிமும் உலகத்திலே, நான் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவது இல்லை, அவர்களை பின்பற்ற மாட்டேன் என்று சொல்ல மாட்டான். எல்லா முஸ்லிம்களும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பின்பற்றுகின்றார்கள். நாவாலும் ஒழுகின்றார்கள், மனதாலும் நம்புகின்றார்கள், செயலாலும் அவர்கள் பின்பற்றி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆக இப்படி யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்ற அவர்கள் மீது கடமை என்ன? அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆரம்பத்திலே இந்த வசனத்தை உங்களுக்கு ஓதி காண்பித்தேனோ, 41வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனத்தின் முதல் செய்தியாக அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பவனை விட சொல்லால் சிறந்தவன் யார்? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது நாம் உலமாக்களுடைய பணி, ஒரு கூட்டத்தாருடைய பணி என்று சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் இந்த பணியிலிருந்து பின்வாங்க முடியாது. குறிப்பாக நம்முடைய நாடுகள் இந்தியா மற்றும் இலங்கை எடுத்துக்கொண்டால், நீங்கள் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய இந்த நாட்டை எடுத்துக்கொண்டால், இங்கே ஒரு கூட்டம் இருந்தால் போதும், வல்தக்கும் மிங்கும் உம்மத்தும் யதுஊன இலல் கைர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3வது அத்தியாயத்தினுடைய 104வது வசனத்திலே சொல்லுவதை போன்று, உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும், அவர்கள் நன்மையை ஏவட்டும், தீமையை தடுக்கட்டும் என்று சொல்லுகின்றான். ஆனால் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை, நம்முடைய நாட்டு மக்களை பொறுத்தவரை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த பணியை செய்தே ஆக வேண்டும். அதற்காக நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். அவர்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும், அவர்கள் நன்மையை ஏவட்டும், தீமையை தடுக்கட்டும் என்று சொல்லுகின்றான். ஆனால் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை, நம்முடைய நாட்டு மக்களை பொறுத்தவரை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த பணியை செய்தே ஆக வேண்டும். அதற்காக நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். எப்படி தயார்படுத்துவது? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக அதற்கான கல்வியை கற்றுக்கொள்வது, அதற்கான முயற்சியை செய்வது, அதற்கான பயிற்சியை எடுப்பது, இவை அனைத்துமே நம்மிடத்திலே இருக்க வேண்டும். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கை எப்படி கழிந்து கொண்டிருக்கின்றது? நாம், நமது வேலை, நமது குடும்பம், அது நம்முடைய நாட்டிலாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருடைய வாழ்க்கையும் எப்படி கழிந்து கொண்டிருக்கின்றது? நான் இருக்கின்றேன், என்னுடைய வேலை இருக்கின்றது, என்னுடைய குடும்பம் இருக்கின்றது, இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டால் என்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றையும் சஹாபாக்களுடைய வரலாற்றையும் எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பம் வரும். சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயதில் தான் நபித்துவத்தை கொடுத்தான். அப்பொழுதிருந்துதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் அதை பற்றிய கவலை எப்பொழுதிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது? அதை பற்றிய கவலை அதற்கு முன்பிருந்தே வந்து விட்டது. தன்னுடைய வாலிப வயதிலிருந்தே பார்க்கின்றார்கள் இந்த மக்கள், ஒரு இறைவனை விட்டுவிட்டு கற்களையும் சிலைகளையும் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்கள் பல்வேறு தீமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்கள் தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டுமே என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். அதனால் தான் தன்னுடைய 35வது வயதிலே ஹிரா குகையில் சென்று தனிமையிலே அமர ஆரம்பித்தார்கள். அதற்கு அடுத்து அல்லாஹ் நபித்துவத்தை வழங்கிய பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆக இதிலே முதலாவது விஷயம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன? மக்களை பற்றிய கவலை. முதலாவது விஷயம் என்ன? மக்களை பற்றிய கவலை. எந்த மக்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவனுடைய படைப்புகளை வணங்கிக் கொண்டு இருக்கின்றார்களோ, எந்த மக்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, எந்த மக்கள் நிரந்தர நரகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களை பற்றிய கவலை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் அவர்களை பற்றிய கவலை வருகின்றதா என்றால் இல்லை. உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய ஆட்சி காலத்திலே பாலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்படுகின்றது. அந்த பாலஸ்தீனத்தினுடைய பைத்துல் முகத்தஸினுடைய சாவியை வாங்குவதற்காக அவர்கள் பாலஸ்தீனத்திற்கு செல் அங்கே சென்று சாவியை பெற்றுவிட்டு அவர்கள் நடந்து செல்லுகின்றார்கள். ஒரு ஆலயத்திலே, கிறிஸ்தவர்களுடைய ஆலயத்திலே ஒரு பாதிரியார், ஒரு மத குரு வணங்கி கொண்டு இருக்கின்றார். அவர் அங்கே தன்னுடைய அடிப்படையிலே இறை வழிபாட்டை செய்து கொண்டிருக்கின்றார். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை அழைக்கின்றார்கள். யா ராஹிப், பாதிரியாரே, மதகுருவே என்று அழைக்கின்றார்கள். அவர்களோடு இருந்தவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் அவரை அழைக்கின்றீர்கள்? அதற்கு அவர்கள் சூரத்துல் காஷியாவினுடைய வசனங்களை ஓதி காட்டி சொல்லுகின்றார்கள். ஆமிலத்துன் நாசிபா, கடுமையாக உழைத்து செயல்படக்கூடிய இந்த முகங்கள், தஸ்லா நாரன் ஹாமியா, தங்களை தாங்களே அவர்கள் வருத்திக் கொண்டு பல நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கொழுந்து விட்டிருக்கக்கூடிய நெருப்புகளில் தான் அந்த முகங்கள் செல்லும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இவர்கள். தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இறைவனுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து செயல்படுகின்றோம் என்ற பெயரிலே தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்விற்கு இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவனுடைய தூதரை கடவுளாக நினைத்துக் கொண்டு அவரை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மக்கள் நாளை மறுமையிலே நரகத்திற்கு செல்லுவார்கள். உலகத்திலும் கஷ்டப்பட்டார்கள், மறுமையிலும் கஷ்டப்படுவார்களே. ஆகவேதான் அவரை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக நான் அவரை அழைத்தேன் என்று உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹுவர்கள் சொல்லிவிட்டு அழ ஆரம்பித்து விடுகின்றார்கள். யாருக்காக அழுதார்கள்? அவர்கள் அந்த நேரத்திலே பாலஸ்தீனத்திற்கு செல்லும் பொழுது எப்படிப்பட்ட நிலையிலே செல்லுகின்றார்கள்? ஒட்டு போட்ட ஆடை அணிந்தவர்களாக, அவர்களுடைய செருப்பு அருந்து அதனை தன்னுடைய கையிலே தூக்கியவர்களாக, காலிலே செருப்பில்லாதவர்களாகத்தான் பாலஸ்தீனத்திற்குள் நுழைகின்றார்கள். மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியாக, ஜனாதிபதியாக, அவர்கள் நுழையும் பொழுது இப்படிப்பட்ட ஏழ்மையும் எளிமையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்தது. அந்த நேரத்தில் தன்னுடைய ஏழ்மையை பற்றி கவலைப்பட்டவர்கள் அளவில்லை. அவர்கள் எதற்காக அழுதார்கள்? இதோ ஒரு மனிதர் அல்லாஹ்வை வணங்குகின்றேன் என்ற பெயரிலே அவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதனை தெரியாமல் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஆக அவர் அதே நிலையில் மரணித்து விட்டால் நாளை மறுமை நாளிலே நரகத்திற்கு சென்று விடுவாரே என்று அவர் அஞ்சியவராக அந்த மனிதரை நரக நெருப்பிலிருந்தும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்களே. இன்று நாம் எத்தனை மக்களை பார்க்கின்றோம், அல்லாஹ்வை அவர்கள் வணங்காமல் அல்லாஹ்விற்கு இணை வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்கள் நஷ்டமடையக்கூடியவர்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோமே, அந்த மக்களை பற்றிய கவலை நம்முடைய உள்ளத்திலே வந்திருக்கின்றதா என்பதை யோசிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் அந்த மக்களை பற்றிய கவலை வர வேண்டும். சகோதர சகோதரி, சஹாபாக்களுடைய வாழ்வை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் மக்களை பற்றி எந்த அளவிற்கு கவலைப்பட்டார்கள், அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் செய்தார்கள். முஸாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன், இவருடைய பெயரை கேட்டால் நமக்கு நினைவு வருவது என்ன? முஸாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை கேட்டால் நமக்கு என்ன நினைவிற்கு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நினைவு வரும்? மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து பரம ஏழையாக வாழ்ந்து மரணிக்கும் பொழுது உஹது போரிலே ஷஹீதாகும் பொழுது அவர்களுடைய ஆடை கூட அவருக்கு பற்றாமல் தான் இருந்தது. காலை மறைத்தால் தலை தெரியும், தலையை மறைத்தால் கால் தெரியும். இதுதான் முஸாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. போரிலே ஷஹீதாகும் பொழுது அவர்களுடைய ஆடை கூட அவருக்கு பற்றாமல் தான் இருந்தது. காலை மறைத்தால் தலை தெரியும், தலையை மறைத்தால் கால் தெரியும். இதுதான் முஸாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய செய்தியை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். வேற ஏதாவது தெரியுமா உங்களை பத்தி? மதீனாவினுடைய முதல் அழைப்பாளர் முஸாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு மனிதர்களை பற்றிய கவலை வைத்திருந்தார்கள் என்று பாருங்கள். மதீனாவிலிருந்து சில மக்கள் மக்காவிற்கு வருகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைகளிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் அந்த மதீனாவாசிகள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய நகரத்திற்கு நீங்கள் உங்களுடைய அழைப்பாளரை அனுப்பி வையுங்கள். அவர்கள் அங்கே வந்து எங்களுடைய மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லட்டும் என்றதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கின்றார்கள்? முஸாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். முஸாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மக்களை பற்றிய கவலை, தன்னை பற்றிய கவலை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் மதீனாவிற்கு செல்லுங்கள், தன்னை பற்றிய கவலை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் மதீனாவிற்கு செல்லுங்கள் என்று சொன்னதும், யா ரசூலல்லாஹ், மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தேன், இப்பொழுது பரம ஏழையாக இருக்கின்றேன், கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், நான் சிறிது காசு பணத்தை சேர்த்துக் கொள்கின்றேன், அதற்கு அடுத்து மதீனாவிற்கு சென்று அழைப்பு செய்கின்றேன் என்ற காரணத்தை எல்லாம் சொல்லவில்லை. தன்னுடைய நோக்கமாக எதனை வைத்திருந்தார்கள்? அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே அடுத்த நிமிடமே அதற்காக தயாராகிவிட்டார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கட்டளை நிறைவேற்றுகின்றேன், இதோ நான் மதீனாவிற்கு செல்லுவதற்கு தயாராகிவிட்டேன். மதீனாவிற்கு செல்லுகின்றார்கள், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்றார்கள். ஒரே வருடத்தில், சுபஹானல்லாஹ், ஒரே வருடத்திலே எத்தனை நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? ஏறத்தாழ 99 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய அழைப்பிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 99 நபர்கள் ஒரு வருடத்தில். அதற்கடுத்து சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு இவர்களுடைய இந்த அழைப்பு தான் ஆணி வேறாக அடித்தளமாக இருந்தது என்பதையும் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். எதற்காக அவர்கள் செல்ல வேண்டும்? அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து நரக நெருப்பில் இருந்தும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம். இன்று நாம் எத்தனை மக்களை சந்திக்கின்றோம், எத்தனை மக்கள் நம்மோடு பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள், எத்தனை மக்களோடு நாம் பழகி கொண்டிருக்கின்றோம், எத்தனை மக்கள் நம்முடைய அறைகளிலே நம்முடன் தங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையில் மரணித்து விட்டால் நிரந்தரமாக நரகத்திற்கு செல்லுவார்கள் என்பது நமக்கு தெரியாதா? தெரியும். அப்படிப்பட்ட மக்கள் எத்தனை நபர்களுக்கு நாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இருக்கின்றோம், யோசித்து பாருங்கள். சொல்லில் சிறந்தவர் யார்? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர். நாம் சொல்லில் சிறந்தவர்களாக இருக்கின்றோமா? நம்மில் சொல்லில் சிறந்தவர்கள் யார்? நன்றாக பேசினால் அவர் சொல்லிலே சிறந்தவர், அடுக்கு மொழியிலே பேசிவிட்டால் சொல்லிலே சிறந்தவர், அடுத்தவர்களை தன்னுடைய வாதத்தினால் தன்னுடைய திறமையினால் தோற்கடித்து விட்டால் அவர் சொல்லிலே சிறந்தவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், அல்லது சாமர்த்தியமாக பேசி ஒருவர் வியாபாரம் செய்தால் அவர் சொல்லிலே சிறந்தவர், அடுத்தவர்களை சிரிக்க வைத்தால் அவர் சொல்லிலே சிறந்தவர், பஞ்ச வசனங்களை பேசிவிட்டால் அவர் சொல்லிலே சிறந்தவர் என்றெல்லாம் தான் இன்றைய சமுதாயம் நினைத்துக் கொண்டு இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் யாருக்கு சொல்லில் சிறந்தவர் என்ற பட்டத்தை கொடுக்கின்றான்? அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பவர்கள் தான் சொல்லிலே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்படிப்பட்ட அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காக நம்முடைய நாவை எத்தனை நாட்கள் நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம்? அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தினுடைய விஷயங்களை மக்களுக்கு நாம் எவ்வளவு சொல்லி இருக்கின்றோம் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமையை நம் மீது சுமத்தி இருக்கின்றான். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடமையை நம் மீது சுமத்தி இருக்கின்றார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவின் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், ஃபல் யுபல்லிஹு ஷாஹிதுல் காயிப், இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்துச் சொல்லட்டும், கட்டளை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சாய்ஸாக கொடுக்கவில்லை, எடுத்து சொல்லுங்கள் என்று கட்டளையை பிறப்பித்து விட்டார்கள். நாம் இதனை செயல்படுத்தியே ஆக வேண்டும் என்பதிலே மாற்றுக்கருத்தே இல்லை சகோதர சகோதரிகளே. ஆக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வது என்பது நம் மீது கடமை என்பதை முதலில் உணர வேண்டும். மக்களை நேர்வழியின் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற கவலை நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராபேக், மிகப்பெரிய பின்னடைவு என்ன தெரியுமா? ஒருவர் நான் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்றேன், இஸ்லாத்தை சொல்லுகின்றேன் என்று சொல்லுவார். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எதை அடிப்படையாக வைத்து அழைக்க வேண்டும்? குர்ஆனை அடிப்படையாக வைத்து அழைக்க வேண்டும். குர்ஆன் ஓதத் தெரியுமா என்று கேட்டால் குர்ஆன் ஓதத் தெரியாது. குர்ஆனை எத்தனை முறை பொருள் உணர்ந்து படித்திருக்கின்றீர்கள் என்று கேட்டால் எனக்கு குர்ஆனை படிக்க தெரியாது என்று தான் சொல்லுவார். ஒரு சகோதரர் இப்படித்தான், நான் ஒரு தாயியாக இருக்கின்றேன், அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்றேன் என்று நான் பைபிளை 3 முறை படித்து முடித்து விட்டேன் என்று சொன்னார். குர்ஆனை எத்தனை முறை நீங்கள் படித்திருக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது குர்ஆனை இப்பொழுதுதான் அர்த்தத்தோடு படிக்க ஆரம்பித்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். 3 முறை பைபிளை முடித்து விட்டவர் குர்ஆனை இப்பொழுதுதான் அர்த்தத்தோடு படிக்க ஆரம்பித்திருக்கின்றேன். மார்க்கத்தினுடைய கல்வியை குர்ஆனை கற்றுக்கொள்வதில் நம்மிடத்திலே ஆர்வம் மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அடிப்படை இஸ்லாமினுடைய அடிப்படைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற விவேகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஆக மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ளாத வரை அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் ஆக முடியாது. அதற்காக நாம் கல்வி கற்றுக்கொள்வதற்கான வழிகளை மேற்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டால் சஹாபாக்கள் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு எந்த அளவிற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அல்லாவிற்காக இருந்தது, அல்லாவின் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவதற்காகத்தான் இருந்தது. ஆகவே கல்வியை கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் ஒன்றரை கலந்து இருந்தார்கள். எந்த அளவிற்கு தான் வேலைக்கு சென்று விட்டால் அல்லாஹ்வின் தூதரோடு அமர முடியாதே என்பதற்காக ஒருவரோடு ஒப்பந்தத்தை போடுகின்றார்கள். ஒரு நாள் நான் வேலைக்கு செல்லுகின்றேன், நீ அல்லாஹ்வின் தூதரிடத்திலே இருந்து கல்வியை கற்றுக்கொள், மறுநாள் நீ வேலைக்கு செல், நான் கல்வியை கற்றுக்கொள்கின்றேன், சம்பாதித்ததில் ஆளுக்கு பாதியை பிரித்து கொள்ளலாம், கல்வியை முழுமையாக ஒருவருக்கொருவர் கற்றுக் கொடுக்கலாம் என்ற ஒப்பந்தத்தை போடக்கூடிய அளவிற்கு கல்வி கற்றுக்கொள்வதிலே ஆர்வமாக இருந்தார்கள். ஆக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்வியிலே கல்வியை கற்றுக்கொள்வதில் அதிக கவனத்தை எடுக்க வேண்டும், அதிகமான நேரத்தை அதற்காக நாம் செலவு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த மக்களோடு நம்முடைய நடவடிக்கை என்பது மிக அழகான முறையிலே இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சன், உங்களிடத்திலே ஒருவர் கடுமையாக நடந்து கொண்டாலும் கூட நீங்கள் அவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், தீமையையும் நன்மையை கொண்டு நீங்கள் தடுங்கள். உங்களுக்கும் எவனுக்கு மத்தியிலே பகைமை இருக்கின்றதோ அவன் கூட உங்களுடைய அவன் உங்களுடைய உற்ற தோழனாக மாறிவிடுவான். யாருக்கும் உங்களுக்கு மத்தியிலே பகைமை இருக்கின்றதோ அவன் கூட உங்களுடைய உற்ற தோழனாக மாறிவிடுவான். இன்று நேரடியாக மக்களோடு எப்படி நாம் நடந்து கொள்கின்றோம் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் ஃபேஸ்புக் போன்றவைகளை எடுத்துக்கொண்டால் நம்முடைய இஸ்லாமியர்கள் பலருடைய நடவடிக்கை, முஸ்லிம் அல்லாத சகோதரர்களோடு அவர்கள் பேசக்கூடியது எப்படி இருக்கின்றது, மிக கடுமையான வார்த்தைகள். ஒருவன் இஸ்லாத்தை பற்றியோ முஸ்லிம்களை பற்றியோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியோ தவறாக பேசிவிட்டான் என்று சொன்னால் அவனிடத்திலே அவனை பற்றிய பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அளவே இல்லை. மிக கடுமையான வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதை பார்க்கின்றோம். இன்று கூட ஒரு பதிவை ஃபேஸ்புக்கிலே பார்த்தேன். இந்து மதத்திலே தீவிரமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பொதுவாகவே இழிவாக்கக்கூடிய ஒரு சகோதரர், அல்லாஹ் அவருக்கு நேர்வழியை காண்பிக்கட்டும், அவர் சமஸ்கிருதத்தை பற்றி பேசும் பொழுது பல அரசியல் தலைவர்களை அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் சமஸ்கிருதத்திலே இருக்கும் பொழுது இவர்கள் சமஸ்கிருதத்தை எதிர்ப்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார். அந்த உதாரணத்தை நம்முடைய நாவினால் சொல்லுவதற்கு கூட, அதுவும் அல்லாஹ்வினுடைய இல்லத்திலே இருந்து சொல்லுவதற்கு கூட நமக்கு கூச்சமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட தவறான வார்த்தையை அந்த அரசியல் தலைவர்களை பற்றி அவர் சொல்லுகின்றார். அதற்கு நம்முடைய சகோதரர்கள் பதிவை போடும் பொழுது அவரை தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டுகின்றார்கள். அவரை தரக்குறைவான வார்த்தைகளால், நாய் போன்ற வார்த்தைகளால் திட்டி இவர் இப்படிப்பட்ட பதிவுகளை போடுகின்றார். அவரை திட்ட வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்கின்றது? அதே போன்று இஸ்லாத்தை பற்றி இது போன்றவர்கள் சொல்லும் பொழுதும் கூட மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்களை மக்கள் திட்டினார்களே, தவறாக பேசினார்களே, அதைவிட அதிகமாகவா இப்பொழுது இந்த காலத்திலே பேசப்போகின்றார்கள்? எந்த மக்கள் சாதிக் என்று சொன்னார்களோ, உண்மையாளர் என்று சொன்னார்களோ, எந்த மக்கள் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்று சொன்னார்களோ, அந்த மக்கள்தான் கத்தாப், பொய்யன் என்று சொன்னார்கள். சாஹிர், சூனியக்காரன் என்று சொன்னார்கள். மஜ்னூன், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவர், வேறொரு சமுதாயத்திலிருந்து கற்றுக்கொண்டு வந்தவர் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு பின்னால் சென்று இவர் சொல்வதை கேட்காதீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாகவே கடுமையான வார்த்தைகளால் அவர்கள் திட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளாவது பதில் சொன்னார்களா அந்த மக்களுக்கு? அந்த மக்களை கடுமையாக எதிர்த்தார்களா? அந்த மக்களிடத்திலே தன்னுடைய கடுமையை காட்டினார்களா? இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே பதில் சொல்லுகின்றான், வமா ஸாஹிபுக்கும் பிமஜ்னூன், உங்களுடைய தோழர் பைத்தியக்காரர் அல்ல. வமா ஹுவ பிகௌலி ஷாயிர், இது ஒரு கவிஞனுடைய வார்த்தை அல்ல. வமா ஹுவ பிகௌலி காஹின், இது ஒரு மந்திரவாதியினுடைய சூனியக்காரனுடைய வார்த்தை அல்ல என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிக்கின்றான். அதே போன்றுதான் இன்றும் இஸ்லாத்தை பற்றி, அல்லாஹுவை பற்றி, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யாரேனும் தவறாக பேசினால் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய வசனங்களை கொண்டு அழகான முறையிலே பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை தெளிவான முறையிலே எடுத்து சொல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்களிடத்திலே தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவது, கடுமையாக நடந்து கொள்வது, ஃபேஸ்புக் போன்றவைகளிலே இது போன்ற கடுமையான பதிவுகளை போடுவது என்பது அவர்கள் நேர்வழியிலே வருவதற்கு தடையாக இருக்கும். நம்முடைய நோக்கம் என்ன? ஒருவன் திட்டினால் அவனுக்கு எதிராக நிற்பது நம்முடைய நோக்கம் அல்ல. ஒருவன் இஸ்லாத்திற்கு எதிராக நின்றால் அவனுக்கு எதிராக நிற்பது நம்முடைய நோக்கம் அல்ல. அப்படிப்பட்டவர்களையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதுதான் நம்முடைய நோக்கம். அப்படிப்பட்டவர்களுக்கும் இஸ்லாமிய அழைப்பை கொடுப்பதுதான் நம்முடைய நோக்கம். ஆக அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தோம் என்று சொன்னால், மென்மையான முறையிலே அவர்களிடத்திலே நடந்து கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நேர்வழி காட்டுவான் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இப்படி இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் ஒரு 10% பேர் தான் இருப்பார்கள். மீதி 90% மக்களை எடுத்துக்கொண்டால் அந்த மக்கள் இஸ்லாத்திற்கு ஃபேவராக, இஸ்லாமியர்களை நேசிக்கக்கூடியவர்களாக, இஸ்லாத்தின் மீது நல்ல பற்று உடையவர்களாக, இஸ்லாத்தின் மீது நல்ல அபிப்பிராயம் உடையவர்களாகத்தான் 90% மக்கள் இருக்கின்றார்கள். அந்த மக்களின் பக்கம் நாம் கவனம் செலுத்துவதே இல்லை. நம்முடைய அழைப்பு பணியிலே இருக்கக்கூடிய இன்னொரு பின்னடைவு, டிராபேக் என்ன? 90% மக்கள் இஸ்லாத்திற்கு ஃபேவராக இருக்கின்றார்களே, இஸ்லாமியர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களே, அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் கண்ணியத்தை வைத்திருக்கின்றார்களே, குர்ஆனை மதித்து கொண்டிருக்கின்றார்களே, அந்த மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வருவது இல்லை சகோதர சகோதரிகளே. இதனுடைய விளைவு என்ன? இதனுடைய விளைவு, இன்று எவர்கள் இஸ்லாத்திற்கு ஆதரவாக இருக்கின்றார்களோ அந்த மக்களும் கூட நம்மை எதிர்க்கக்கூடிய நிலைக்கு மாற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அந்த நிலை மாறுவதற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அந்த மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேருங்கள். இங்கே தமிழகம் மற்றும் ஸ்ரீலங்காவினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து ஒன்று கூடியிருக்கின்றீர்கள். உங்களுடைய பகுதிகளிலே அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லுவதற்கான வழிவகைகளை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் சகோதர சகோதரிகளே. அல்லாஹு தஆலா அதற்கான கூலியை உங்களுக்கு வழங்குவான். உங்கள் மூலமாக அல்லாஹ் ஏராளமான மக்களுக்கு நேர்வழியை கொடுப்பான், எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் முயற்சி செய்வது நம் மீது கடமை. முயற்சி யார் செய்தாலும் அல்லாஹ் அதற்குண்டான பலனை கொடுப்பான். கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? நிச்சயமாக கொடுப்பான். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், அல்லைசலில் இன்சானி இல்லா மா ஸஆ, மனிதனுக்கு அவன் என்ன முயற்சி செய்கின்றானோ அது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். எந்த விதமான சந்தேகமும் இல்லை, அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக மனிதன் என்று சொல்லிவிட்டான். முஸ்லீம் முயற்சி செய்தால் அவனுக்கு அதற்குண்டான பலன் கிடைக்கும், முஸ்லீம் அல்லாதவர்கள் முயற்சி செய்தால் அதற்குண்டான பலன் கிடைக்காது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நம்முடைய நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய நாட்டிலே முஸ்லீம்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த பணியை விட்டுவிட்டார்கள், அல்லது மிக குறைவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய விளைவு என்ன? அல்லாஹ்வினுடைய மார்க்கம் முழுமையாக போய் சேரவில்லை. ஆக நம்மிடத்திலே முயற்சி இல்லை, நாம் முயற்சி செய்யவில்லை. ஆனால் இஸ்லாமை எதிர்க்கக்கூடிய மக்கள், யார் இஸ்லாத்தை எதிர்க்கின்றார்களோ அந்த மக்கள் இஸ்லாம் முஸ்லிம் அல்லாத சமுதாயத்திலிருந்து குறைந்த சதவீதமாக அவர்கள் இருந்தாலும், அவர்கள் இரவு பகலாக இந்த கொள்கையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவர்களுடைய அந்த கொள்கையை, இஸ்லாமிய எதிர்ப்பு கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய முயற்சியிலே அவர்கள் வெற்றியடைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆட்சி அதிகாரம் கிடைப்பதற்கு முன்பும் சரி, ஆட்சி அதிகாரம் கிடைத்த பிறகும் சரி, அவர்களிடத்திலே கடுமையான உழைப்பு இருக்கின்றது. அப்படிப்பட்ட உழைப்பு நம்மிடத்திலே இல்லை. சத்தியத்தை வைத்துக் கொண்டு உழைக்கும் பொழுது அல்லாதிலே பறுக்க செய்கின்றான். அசத்தியத்திலிருந்து ஒருவன் முயற்சி செய்தால், உழைத்தால் அதற்குண்டானதைத்தான் அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். சத்தியத்தை வைத்திருக்கின்றோம், ஆனால் இன்னும் மக்களுக்கு இஸ்லாம் முழுமையாக போய் சேர்ந்து அடையவில்லை என்று சொன்னால், முழுமையாக இஸ்லாம் போய் சேரவில்லை என்று சொன்னால், இது யாருடைய குறை, யாருடைய தவறு? முஸ்லிம்களாகிய நம்முடைய தவறு. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய பணியை முழுமையாக நாம் செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். இன்று இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் அல்லாதவர்கள் எந்த அளவிற்கு நெருக்கமாக இருக்கின்றார்கள்? சமீபத்திலே ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னால் மதுரையிலே நாம் அனைவரும் பிரபலமாக அறியக்கூடிய ஒரு சாமியார், மதுரை ஆதீனம் என்று சொல்லக்கூடிய அந்த சாமியாரை சென்று சந்தித்தோம். அவருக்கு இஸ்லாமிய அழைப்பை கொடுக்க வேண்டும். எப்பொழுதுமே அவர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார். ஆகவே அவரை சந்தித்து அவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அவருக்கு இஸ்லாமிய அழைப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவரை சந்திப்பதற்காக சென்ற பொழுது, அல்லாஹு அக்பர், ஒரு முஸ்லிம் கூட இந்த அளவிற்கு தெளிவாக ஓத முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சூரத்துல் ஃபாத்திஹாவையும் சூரத்துல் இஹ்லாஸையும் அதே போன்று கலிமாவையும் அவர் சொல்லுகின்றார். ஒரு முஸ்லிம் கூட குர்ஆன் ஹதீஸினுடைய அறிவு இல்லாத ஒரு முஸ்லிம் சூரத்துல் ஃபாத்திஹாவை அர்த்தத்தோடு ஓதுவது என்பது சிரமம், சூரத்துல் இஹ்லாஸை அர்த்தத்தோடு ஓதுவது என்பது சிரமம். ஆனால் அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் சூரத்துல் இஹ்லாஸையும் அதே போன்று கலிமாவையும் அர்த்தத்தோடு சொல்லுகின்றார். அப்பொழுது அவரிடத்திலே, நீங்கள் முஸ்லிம்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றீர்கள், இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை உங்களுடைய உரைகளிலும் உங்களுடைய பேட்டிகளிலும் நீங்கள் பிரதிபலிக்கின்றீர்கள், இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றீர்கள், இறந்த பிறகு வரக்கூடிய வாழ்க்கையிலும் நீங்கள் எங்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும், சுருக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம், அதற்காக இஸ்லாம் உங்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட வழியை காட்டுகின்றது என்ற அழைப்பை நாம் அவருக்கு கொடுத்தோம். அவர் மாற்று சமுதாயத்திலே ஒரு உயர்ந்த பதவியிலே இருந்தாலும், அந்த மக்களால் ஒரு மிகப்பெரிய அளவிலே கண்ணியமாக பார்க்கப்பட்ட பொழுதும் கூட, நாம் அவரிடத்திலே சென்று அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சொல்லுவதற்கு நமக்கு எந்த விதமான தடையும் இல்லை, நமக்கு எந்த விதமான தடையும் இல்லை. எதற்காக நீங்கள் வந்தீர்கள், எதற்காக எனக்கு உங்களுடைய மார்க்கத்தை சொல்லுகின்றீர்கள், எனக்கே நிறைய தெரியுமே என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. அவரும் சொன்னார், நாம் சொன்னதையும் அவர் காது கொடுத்து கேட்டார். அல்லாஹ் அவருக்கு நேர்வழி காட்டட்டும். ஆக இப்படி ஏராளமான மக்கள் இருக்கின்றார்கள். இன்று நாம் மக்களை சந்திப்பதற்காக செல்லும் பொழுது, உயர்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இஸ்லாத்தை பற்றி கேட்கின்றார்கள். அவர்களுக்கு புரிந்து கொண்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இப்பொழுது ரமதான் முடிந்தது. ரமதானுடைய மாதத்தில் குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த மாதம்தான் என்ற அடிப்படையிலே நாம் காவல்துறையினர்களை சந்தித்து அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு குர்ஆனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற முயற்சியை செய்தோம். அவர்களின் மீதும் நமக்கு தனி கவலை இருக்கின்றது. என்ன கவலை? மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கொண்டாலும் அதிலே விடுமுறை இருக்கின்றது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் விடுமுறையே இல்லாமல் வேலை செய்கின்றார்கள். அதே போன்று மற்ற டிபார்ட்மெண்ட்களிலே நேரம் இருக்கின்றது காலை முதல் மாலை வரை. ஆனால் இவர்களுடைய பணி என்பது 24 மணி நேர பணி. இப்படி 24 மணி நேரமும் விடுமுறையே இல்லாமல் மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறையினர். இவர்களை நாளை மறுமையிலே நரகத்திலிருந்தும் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ்வினுடைய செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக உயர் அதிகாரிகள் முதல் சாதாரண போலீஸ் வரை, காவலாளி வரை, நாம் எல்லா தரப்பு மக்களையும் சந்தித்து, காவல்துறையினரையும் சந்தித்து அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது, ஐஜி, கமிஷனர், பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுகளில் இருக்கக்கூடிய டிப்டி கமிஷனர் என்று அவர்களை எல்லாம் சந்தித்து குர்ஆனை கொடுத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அவர்கள் அனைவரும் ஆர்வத்தோடு கேட்டார்கள். கேட்டது மட்டுமல்ல, ஒரு சிலர் குர்ஆனுடைய வசனத்தை அரபியிலே ஓதி காட்டுங்கள் என்று சொன்னார்கள். அரபியிலே ஓதி காட்டி அவர்களுக்கு அர்த்தத்தை சொல்லும் பொழுது மீண்டும் ஒரு முறை ஓதி காட்டுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய வார்த்தையை கேட்பதற்கு அந்த அளவிற்கு ஆர்வம் அவர்களிடத்திலே. ஒரு உயர் அதிகாரியிடத்திலே, உங்களுக்கு நாங்கள் குர்ஆனை கொடுப்பதை போன்று எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சென்று அவர்கள் அனைவருக்கும் இந்த குர்ஆனை கொடுக்க விரும்புகின்றோம் என்று சொல்லும் பொழுது, உங்களுக்கு இதிலே எந்த விதமான தடையும் இல்லை, தாராளமாக நீங்கள் செல்லலாம், அவர்கள் கேட்கக்கூடிய மனநிலையில் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு சென்று கொடுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் உதவியை கொண்டு அதே போன்று பல்வேறு ஸ்டேஷன்களுக்கு சென்று, காவல் நிலையங்களுக்கு சென்று அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் முக்கியமான வேலையிலே இருந்தாலும் கூட அவர்கள் அதை விட்டுவிட்டு நம்மிடத்திலே வந்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கேட்டார்கள். ஒரு ஸ்டேஷனுக்கு செல்லுகின்றோம், அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஒரு மீட்டிங்கிலே இருக்கின்றார். 6-7 நபர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களோடு முக்கியமான விஷயமாக அவர் மீட்டிங் செய்து கொண்டிருக்கின்றார், ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார். நாம் வந்திருக்கின்றோம் என்ற செய்தியை கேட்டதும் அவர்களை அமரை வைத்து விட்டு வெளியிலே வருகின்றார். ஏறத்தாழ 30 நிமிடம் 15 நிமிடங்கள் நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை ஆர்வத்தோடு கேட்டு குர்ஆனையும் அவர் பெற்றுக்கொள்கின்றார். ஆக இந்த அளவிற்கு பதவியிலே இருக்கக்கூடியவர்களும் சரி, சாதாரண மக்களும் சரி, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே ஆர்வமாக இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் நாம் தான் தவறு செய்து கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. ஆக சொல்லால் சிறந்தவன் யார்? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து, வஅமில ஸாலிஹன், தானும் நல்ல அமல்களை செய்து நாமும் நல்ல அமல்களை செய்ய வேண்டும். ஒரு முஃமின் அவனுடைய சொல்லும் செயலும் வெவ்வேறாக கொண்டு போய் சேர்ப்பதில் நாம் தான் தவறு செய்து கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. ஆக சொல்லால் சிறந்தவன் யார்? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து, வஅமில ஸாலிஹன், தானும் நல்ல அமல்களை செய்து நாமும் நல்ல அமல்களை செய்ய வேண்டும். ஒரு முஃமின் அவனுடைய சொல்லும் செயலும் வெவ்வேறாக இருக்கார். அவனுடைய சொல் எப்படியோ அப்படித்தான் அவனுடைய செயலும் இருக்கும், அவனுடைய செயல் எப்படியோ அப்படித்தான் அவனுடைய சொல்லும் இருக்கும். நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய வாழ்க்கையையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய சொல்லும் செயலும் ஒன்றாகத்தான் இருந்தது. ஆனால் இன்று நம்மை பற்றிய முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து என்ன? இஸ்லாம் நல்ல மார்க்கம்தான், ஆனால் முஸ்லிம்கள் தான் சரியில்லை. ஜாத் பெட்னாஷா பல வருடங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டார், முடியாத விஷயத்தை மக்களின் மீது சொல்லுகின்றது என்றால் அது எப்படி உண்மையான மார்க்கமாக இருக்கும்? அதற்கு இஸ்லாம் நடைமுறைப்படுத்த முடியாத எந்த விஷயத்தையும் சொல்லவில்லையே, நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயத்தை தானே சொல்லுகின்றது என்று சொல்லும் பொழுது, என்னுடைய நண்பர் இருக்கின்றார், அவர் தொழுகைக்கு செல்வதில்லை, அவருடைய வேலைதான் அவருக்கு பெரிதாக இருக்கின்றது. அப்படியானால் அவரால் தொழுக முடியவில்லை, தொழுகைக்கு நேரத்தை ஒதுக்க முடியவில்லை என்றால் இஸ்லாம் நடைமுறைக்கு மாற்றமான விஷயத்தை தானே சொல்லுகின்றது. வட்டி என்பது இஸ்லாத்திலே ஹராம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் என்னுடைய எத்தனை நண்பர்கள் வட்டி வாங்கி கொண்டிருக்கின்றார்கள், வட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று முஸ்லிம்களை முன்னுதாரணமாக அவர்கள் காட்டுகின்றார்கள். ஆக ஒரு முஸ்லிமுடைய சொல்லும் செயலும் வெவ்வேறாக இருக்கக்கூடாது. பல்வேறு நேரங்களிலே நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தானே, இது போய் பாதிப்பை ஏற்படுத்துமா என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ஒரு சிறிய விஷயம்தான் ஒரு முஸ்லிம் அல்லாதவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நல்ல விஷயமாக இருந்தால் அந்த விஷயம் அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு சாதகமாக இருக்கும். தீய விஷயமாக இருந்தால் அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு தடையாக இருக்கும். நம்முடைய செயல்களில் எந்த ஒரு செயலையும் நாம் சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அதை கொண்டு யாருக்கே நேர்வழியை காட்டுவான். தீய விஷயத்தை செய்தால் நிச்சயமாக நாம் இந்த தீமையை செய்துவிட்டால் இது ஒரு முஸ்லிம் இஸ்லாத்திற்கு வருவதற்கு தடையாக இருந்துவிடுமே என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இங்கே கூறுகின்றான், வஅமில ஸாலிஹன், தானும் நல்ல அமல்களை செய்து. மூன்றாவது விஷயமாக, வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நிச்சயமாக நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று யார் சொல்லுகின்றானோ அவனை விட சொல்லால் சிறந்தவன் யார்? முஸ்லிம் என்று சொல்வதிலே நம்மிடத்திலே உறுதி இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் தன்னை முஸ்லீமாக அடையாளப்படுத்திக் கொள்வதை கூட சில முஸ்லிம்கள் குறைவாக நினைக்கின்றார்கள். முஸ்லிம் என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியில் நமக்கு கண்ணியம் கிடைக்காது. முஸ்லிம் என்று சொன்னால் மக்கள் நம்மை தவறான பார்வை பார்ப்பார்கள். ஆகவே தன்னை முஸ்லீமாக அடையாளப்படுத்திக் கொள்வதை கூட பல இஸ்லாமிய சகோதரர்கள் இழிவாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம் என்று சொல்வதிலே அல்லாஹ் நம்மை உயர்ந்தவர்களாக ஆக்கியிருக்கின்றான் என்பதை நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருமுறை கோயம்புத்தூரிலே ஒரு ஆடிட்டர், பிரபலமான ஒரு ஆடிட்டர், அவரை சந்திப்பதற்காக செல்லுகின்றோம். ஒரு இஸ்லாமிய ஆடிட்டர் அவரை சந்திப்பதற்காக சென்று அவரிடத்திலே பல்வேறு மார்க்க விஷயங்களை பற்றி பேசும் பொழுது அவர் சொல்லுகின்றார், என்னுடைய ஒரு நண்பர் பிரஹ்மின் என்னிடத்திலே வந்து ஒரு கேள்வியை கேட்டார். அவரும் ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவர். என்னிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார், நீங்கள் முஸ்லீமாக இருப்பதற்கு என்றாவது வெட்கப்பட்டது உண்டா? அதற்கு நான் அவரிடத்திலே, நான் எதற்காக வெட்கப்பட வேண்டும் என்று கேட்டேன். இல்லை, எங்கு பார்த்தாலும் ஒரு நண்பர் பிரஹ்மின் என்னிடத்திலே வந்து ஒரு கேள்வியை கேட்டார். அவரும் ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவர். என்னிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார், நீங்கள் முஸ்லீமாக இருப்பதற்கு என்றாவது வெட்கப்பட்டது உண்டா? அதற்கு நான் அவரிடத்திலே, நான் எதற்காக வெட்கப்பட வேண்டும் என்று கேட்டேன். இல்லை, எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதி, பயங்கரவாதி, இஸ்லாம் என்று சொன்னாலே தவறாக பார்க்கப்படுகின்றது, முஸ்லிம்கள் தவறான கட்டுநோட்டத்திலே பார்க்கப்படுகின்றார்கள், ஆனால் நீங்களோ மிகச் சிறந்த மனிதராக இருக்கின்றீர். உங்களிடத்திலே பல நல்ல விஷயங்களை நான் பார்க்கின்றேன். நீங்கள் பண்புள்ளவராக இருக்கின்றீர்கள், சிறந்த மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆக நீங்கள் வெளியிலே ஒரு முஸ்லிமாக செல்லும் பொழுது கூட உங்களையும், நல்ல மனிதராக இருந்தாலும் கூட உங்களையும் மற்ற மக்கள் அந்த கண்ணோட்டத்தில் தானே பார்ப்பார்கள். ஆகவே நீங்கள் முஸ்லிமாக பிறந்ததற்காக என்றாவது வெட்கப்பட்டது உண்டா என்று அவரிடத்திலே கேள்வி கேட்கின்றார். அதற்கு அவர், நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டது இல்லை, மாறாக முஸ்லிமாக இருப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். இறைவன் என்னை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவனாக ஆக்கியிருக்கின்றான் என்று அவருக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லி இருக்கின்றார். இங்கே இரண்டு விஷயங்களை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். முதலாவது, தன்னை முஸ்லிமாக அடையாளப்படுத்த வேண்டும், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கின்றேன் நினைத்து பார்க்க வேண்டும். முதலாவது, தன்னை முஸ்லிமாக அடையாளப்படுத்த வேண்டும், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்பதை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே கூறுகின்றான். இரண்டாவது, உயர் மட்டத்திலே இருக்கக்கூடிய, உயர் பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய மீடியாக்கள் பல்வேறு விஷயங்களை இஸ்லாமியர்களின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் தவறாக சொல்லுவதன் காரணமாக பல நல்ல மனிதர்கள் கூட இஸ்லாத்தை பற்றி தவறாக நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆக இவர்களுடைய உள்ளங்களிலிருந்து இந்த விஷயங்களை வெளியெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை முஸ்லிம்களாக அடையாளம் காட்ட வேண்டும். அடையாளம் என்பது நம்முடைய ஆடையில், நம்முடைய பாவனையிலே இல்லை, மாறாக எதிலே இருக்கின்றது? நம்முடைய செயல்பாட்டிலே இருக்கின்றது. நம்முடைய செயல்பாட்டின் மூலமாக நாம் அவர்களுக்கு அதனை எடுத்து காட்ட வேண்டும். செயல்பாடு என்று வரும் பொழுது நாவால் சொல்ல வேண்டாம் என்றும் இல்லை, நம்முடைய செயல் ஒரு பக்கம், மக்களுக்கு நம்முடைய நாவினால் அழைப்பு கொடுப்பது என்பது மறுபக்கம். இந்த இரண்டும் ஒரு நாணயத்தின் இரண்டு பகுதிகளை போன்றது. ஆக நாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ வேண்டும், பிற மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். இந்த கடமையை அல்லாஹ் நம் மீது சுமத்தி இருக்கின்றான். இன்னும் இன்றும் கூட எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் நிலையிலே இருக்கின்றார்கள், ஆனால் நாம் அவர்கள் வரை செல்லவில்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம் என்பதை நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை முஸ்லிம்களாக ஆக்கி இருக்கின்றான், கண்ணியமிக்கவர்களாக ஆக்கி இருக்கின்றான், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி இருக்கின்றான் எனும் பொழுது பிற மக்களை பற்றிய கவலை, அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற கவலை நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அந்த கவலையோடு மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தால் அல்லாஹ் நம் மூலமாக ஏராளமான மக்களுக்கு நேர்வழியை காட்டுவான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நம் மூலமாக நேர்வழியை காட்டினாலும் அது பல சிவப்பு ஒட்டகங்களை விடவும், இந்த உலகம் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களை விடவும் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாம் முஸ்லிம்களாக வாழுவது மட்டுமல்ல, முஸ்லிம்களாக இருப்பது மட்டுமல்ல, பிற மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். மக்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள், கொண்டு செல்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி பிற மக்களுக்கு இதனை தெளிவான முறையிலே அதற்குரிய வடிவிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இம்மை மறுமையினுடைய வெற்றியை தந்தருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான முஸ்லிம்களாக ஆக்குவானாக, சிறந்த தாயிக்களாக அழைப்பாளர்களாக ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.